إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي أمري سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم علمني ما ينفعني وبارك لي فيما علمتني மதிப்பிற்குரிய இந்த முஹல்லாவுடைய பெரியோர்களே, இந்த முஹல்லாவுடைய நிர்வாகிகளே, முஸ்லிம் முக்கியஸ்தர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளால் அல்லாஹுடைய வீட்டில் உங்களை வரவேற்று இந்த மஸ்ஜிதில் நமது பிள்ளைகளுக்காக நடத்தப்பட இருக்கின்ற இந்த குர்ஆன் மற்றும் இஸ்லாமிய கல்வியின் வகுப்பிலே வகுப்புடைய அந்த முதல் தொடக்க நிகழ்ச்சியிலே உங்களை வரவேற்றும், மேலும் எனக்கும் உங்களுக்கும் இந்த வகுப்பிலே படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் அல்லாஹ்விடத்திலே நல்ல இல்மையும் நல்ல அமலையும் இம்மை மறுமையின் வெற்றியையும் அல்லாஹ்விடத்திலே வேண்டுகின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் அனைவருக்கும் அல்லாஹுடைய பயத்தை கொடுக்கக்கூடிய நல்ல இல்மையும் அமல்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய இல்மையும் ஹலால் ஹராமை பேணி ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு உதவியாக இருக்கக்கூடிய ஷரியத்துடைய இல்மையும் தந்தருவானாக. ஆமீன். அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தஆலா கொடுத்த மார்க்கம் நமக்கு மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பு. அல்லாஹுடைய மார்க்கம் நமக்கு மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பு. இந்த மார்க்கத்தை பாதுகாப்பது, இந்த மார்க்கத்தில் நாம் இருக்கின்ற நிலையில் நாம் மரணிப்பது, இந்த மார்க்கத்தை நாம் பாதுகாப்பது, இந்த மார்க்கத்தில் நாம் இருக்கின்ற நிலையில் நாம் மரணிப்பது மிக முக்கியமான ஒன்று. இந்த உலகத்தில் பொதுவாகவே நமது உடைமைகள் அனைத்தையும் பாதுகாக்க வேண்டும். ஆனால் சில நேரங்களில் நமது உடைமைகள் பறிபோனாலும் கூட அதனால் நம்முடைய முடிவு கெட்ட முடிவாக ஆகிவிடாது. இந்த உலகத்தில் ஒரு முஸ்லீம் ஏதாவது செல்வத்தை பறிகொடுத்து விட்டால் அது நாளை மறுமையிலே அவனுக்கு நன்மையாக அல்லாஹ் கொடுத்து விடுவான். அதற்காக அவன் படக்கூடிய கவலை, அதனால் அவனது மனதிலே ஏற்படக்கூடிய அந்த துயரத்திற்கு நன்மையை அல்லாஹ் கொடுத்து விடுவான். ஆனால் சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு மூமினுடைய தீன் மார்க்கம் பறிபோய்விட்டால், அவனுடைய இஸ்லாம் அவனுடைய ஈமான் பறிபோய்விட்டால், அவன் நாளை மறுமையில் என்ன செய்வான்? அவனுடைய கபருடைய வாழ்க்கையை நினைத்து பாருங்கள், ஆகிரத்துடைய வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியிருக்கிறார்கள், அல்லாஹ்வும் கூறியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வின் மீது கடமை, யார் அல்லாஹ்விற்கு இணை வைத்தானோ அவனை அல்லாஹ் நரகத்தில் போட்டு விடுவான். யாரை? யார் அல்லாஹ்விற்கு இணை வைத்தாரோ, ஷிர்க் செய்தாரோ, ஈமானை விட்டு வெளியேறி விட்டாரோ, அவரை அல்லாஹு தஆலா கண்டிப்பாக நரகத்தில் நுழைத்தே தீருவான். யார் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கினாரோ, கண்டிப்பாக அல்லாஹ் அவரை சொர்க்கத்தில் நுழைத்தே தீருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் இமாம் புகாரி அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லா ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. நிச்சயமாக யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறாரோ, ஈமானை விட்டு வெளியேறி விடுகின்றாரோ, இஸ்லாமை விட்டு வெளியேறி விடுகின்றாரோ, அவர் மீது அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை நிரந்தரமாக தடுத்து விடுகின்றான்,
وَمَأْوَاهُ النَّارُ அவருடைய தங்குமிடம் நரகம்தான். وَمَالِ الظَّالِمِينَ مِنْ أَنْصَارٍ இத்தகைய தீயவர்களுக்கு அநியாயக்கார மக்களுக்கு உதவக்கூடியவர் யாரும் இருக்க மாட்டார். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்தில் நாம் பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொக்கிஷம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த தீன், தௌஹீத், ஈமான், இஹ்லாஸ், இஸ்லாம், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இஸ்லாமிய நற்பண்புகள். சகோதரர்களே, இது ஒவ்வொன்றும் அல்லாஹ்விடத்திலே நமக்கு சொர்க்கத்தினுடைய திறவுகோல். அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா, நபி அவர்கள் சொன்னார்கள், தொழுகை சொர்க்கத்தினுடைய திறவுகோல் என்று. தொழுகை சொர்க்கத்துடைய திறவுகோல் என்று சொன்னார்கள். மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் காலிஸம் மின் கல்பிஹி தஹலல் ஜன்னா. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கின்றார்கள், யார் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹுவை மன தூய்மையோடு சொல்வாரோ, ஷிர்க்கு கலக்காமல் தனது வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்விற்கு மட்டும் பரிசுத்தமாக்கி மன தூய்மையோடு சொல்வாரோ, அல்லாஹுவை உண்மையில் வணங்குவாரோ, அவர் சொர்க்கம் செல்வார். அவர் சொர்க்கம் செல்வார். சகோதரர்களே, இந்த தீனை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால், இந்த தீனை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால், இந்த தீன் நமக்கு எதை கற்பிக்கிறது, இந்த தீன் நமக்கு எதை போதிக்கிறது, ஹலால் எது, ஹராம் எது, இபாதத் என்றால் என்ன, தொழுகையை எப்படி நிறைவேற்ற வேண்டும், நோன்பு எப்படி நிறைவேற்ற வேண்டும், ஹஜ் எப்படி நிறைவேற்ற வேண்டும், ஜகாத் எப்படி கொடுக்க வேண்டும், உறவுகளுக்கு என்ன கடமைகளை நாம் செய்ய வேண்டும், ஏழை எளியவர்களுக்கு என்ன கடமைகளை செய்ய வேண்டும், என்ன நற்குணங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும், என்ன தீய குணங்கள் இருக்கக்கூடாது, ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்கக்கூடாத செயல்கள் என்ன, அல்லாஹ் தடுத்த காரியங்கள் என்ன, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் வெறுத்த செயல்கள் என்ன, இவற்றையெல்லாம் நாம் கற்றுக்கொண்டாக வேண்டும். எங்கிருந்து கற்பது, அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து கற்க வேண்டும். எங்கிருந்து கற்க வேண்டும், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸஹீஹான ஹதீஸிலிருந்து கற்க வேண்டும். இவர் கூறினார், அவர் கூறினார், அவர் பயான் செய்தார், இவர் பயான் செய்தார், அப்படியல்ல மார்க்கம் என்பது. எந்த கிதாபில் எந்த சஹாபி அறிவிக்கின்றார், அதை யார் சரியானது என பதிவு செய்திருக்கிறார், இப்படியாக அறிந்து மார்க்கத்தை கற்பது, அதற்கு பெயர்தான் கல்வி என்று கூறப்படும். அதற்கு பெயர்தான் கல்வி என்று கூறப்படும். இமாம் இப்னு மாஜா ரஹிமஹுல்லா அறிவிக்கின்றார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின், இல்மை தேடுவது, இல்மை தேடுவது, எங்கே அந்த இல்ம் இருக்கிறது, வீட்டில் உட்கார்ந்தா வருமா, யாராவது தக்தீரை நம்பாதவங்க இருக்காங்களா முஸ்லீம்கள்ல சொல்லுங்க, விதியை நம்பாதவங்க, அல்லாஹுதான் நமக்கு ரிஸ்க் அளிப்பவன், என்னுடைய உணவு முன்பே அல்லாஹ்வின் புறத்தில் அல்லாஹ்விடத்திலே எழுதப்பட்டு விட்டது, இதை நம்பாம யாரும் இருக்காங்களா, பதில் சொல்லுங்க, நான் கேட்கிறேன், யாராவது இருக்க முடியுமா, முடியாது. அப்படி இருந்தால் அவர் தொழுதா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, தக்தீரை நம்பாதவர்களுடைய இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்ப அடுத்த கேள்வி நான் என்ன கேட்கிறேன், நான் விதியை நம்பிட்டேன், அல்லாஹ் என்னுடைய ரிசுக்க தக்தீர்ல எழுதிட்டான், என் ரிசுக் கண்டிப்பா எனக்கு தான் கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டு யாராவது வேலைக்கு போகாம தொழில் செய்யாம வியாபாரம் செய்யாம வீட்டில் இருக்கிறோமா சொல்லுங்க, யாருக்கு இருக்கோமா, எழுதப்பட்டதை தேடுகிறோம், எனக்கு அல்லாஹு தஆலா விதியில் எழுதிவிட்டான், அதை நான் தேடி பெற வேண்டும் என்பதை உணர்கிறோம். சகோதரர்களே, இந்த வயிற்றுக்கான உணவை நாம் தேடுகிறோமே, உணவு ரிஸ்க்கு இந்த வயிற்றுக்கான உணவை நாம் தேடுகிறோமே, கொஞ்சம் நீங்களும் நானும் ஏன் நினைத்தும் பார்க்கக்கூடாது நம்முடைய ரூஹுக்குண்டான உணவை தேடுகிறோமா, நம்முடைய ஈமானுக்குண்டான உணவை தேடுகின்றோமா? சொல்லுங்க, சாப்பிடுறோம், சாப்பிட்டா என்ன ஆகும்? ஒரு ஜான் தான் வயிறு, என்ன பாடுபடுத்துது தெரியுமா? பசி வந்துட்டா கே பாய் கமி பூக்காய் ஐயன் ஐயனா, பசி வந்துட்டா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, கண்ணெல்லாம் மறைச்சிருது. இந்த பசி வயிற்றுக்காக கஷ்டப்படுறோம், சரி பரவாயில்ல கஷ்டப்பட்டுதான் ஆகணும், சாப்பிட்டுறோம், கடைசியில் என்ன ஆகும்? பஸ் கதம் கதம். நீங்க என்னத்தான் பிரியாணி சாப்பிட்டாலும் நான் இவ்வளவு காசு கொடுத்து பிரியாணி சாப்பிட்டா வயசுக்குள்ளார இருக்கட்டும்னா கே ஹோகா, பிமார் ஹோ ஜாயேகா, பிற ஹாஸ்பிட்டல் ஜானா படேகா. காஸ்ட்லி பிரியாணி சாப்பிட்டா வயிற்றுக்குள்ளார இருக்கட்டும்னா முடிஞ்சு போச்சு, இதுதான் நம்ம உணவுங்க. கயிறு ஆனா தேவை, உடலுக்கு உணவு தேவை. நான் என்ன சொல்லி வருகிறேன் சகோதரர்களே, நம்முடைய உடலுக்குள் ஒரு ரூஹ், ஒரு ஈமான், ஒரு ஆன்மாவை அல்லாஹ் படைத்திருக்கிறானா இல்லையா யோசிச்சு பாருங்க. இந்த உயிரிடத்துல தான் அல்லாஹ் பேசுறான், அமைதி பெற்ற ஆன்மாவே இருஜிலா ரப்பிக்கு, உனது ரப்பிடத்திலே நீ வா, ராதுயத்தம் மருதியா, நீனும் அவனை பொருந்தி கொள்ள வேண்டும், அவனும் உன்னை பொருந்தி கொள்ள வேண்டும். ஃபதுஹுலி ஃபீ இபாதி, எனது அடியார்களிலே நீ உள்ளே நுழைந்து விடு. ஃபதுஹுலி ஃபீ இபாதி வதுஹுலி ஜன்னதி, எனது சொர்க்கத்திற்குள் உள்ளே வந்து விடு. யார்கிட்ட பேசுறான்? அல்லாஹ் இந்த ரூஹ்கிட்ட பேசுறான், ஜிஸ்ம்கிட்ட பேசல, எங்க பேசுறான்? உடல்கிட்ட பேசல, யார்கிட்ட பேசுறான்? நம்முடைய உயிரிடத்திலே அல்லாஹ் பேசுகிறான். அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப், அல்லாஹ்வுடைய திக்ரிலே கல்புகள் நிம்மதி அடையும். கல்பு ரூஹுடைய இடம் என்ன? கல்பு. கல்பை அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய திக்ரு செய்யும் போது கல்பு நிம்மதி அடைகிறது, கல்பு நிம்மதி அடைகிறது. கல்புடைய ராஹத், கல்புடைய குளிர்ச்சி, கல்புடைய மகிழ்ச்சி இல்லையா சகோதரர்களே. இந்த ஈமானுக்கு, இந்த ஆன்மாவுக்கு, இந்த கல்புக்கு தேவை என்ன? அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய இல்ம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுடைய இல்ம். இது இல்லை நம்முடைய ஆன்மா செத்து நாறிவிடும். அப்படித்தான் ஆயிப்போச்சு, அப்படித்தான் ஆயிப்போச்சு. அன்னைக்கு இப்படித்தான் ஒரு மஜ்லிஸ்ல உட்காந்து பயான் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு கல்யாணம் பண்ண போற ஒரு வாலிபர், வாலிபர்னா கல்யாணம் பண்ண தானே போறாரு, வயசானவங்க கல்யாணம் பண்ணுவாங்க. குளிப்புனா என்னன்னு தெரியுமா? குளிப்பு எப்போ ஃபர்ல் ஆகுனா தெரியுமா? இஹ்திலாம்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டா பக்கா பக்கா, ஒண்ணுமே தெரியலங்கிறார். கல்யாணம் பண்ண போற எப்படி? 25 சால் கா நௌஜவான், அபி ஷாதி கரனே வாலா, உஸ்கு மாலூம் நஹி குஸுல் கியா ஹே, குஸுல் கைசா வாஜிப் ஹோகா, குஸுல் கா ஃபர்ஸ் கியா ஹே, எப்படி தொழுவார் சொல்லுங்க, என்ன செய்வார்? போச்சு. இப்ப பாருங்க, இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்பேன். இஸ்லாமுடைய கடமைகள் என்ன? இஸ்லாமுடைய கடமைகள் எத்தனை? அஞ்சு கடமையா? அஞ்சு கடமையா? அஞ்சு தானா? நான் சொல்லுவேன் ஆறு. இஸ்லாமுடைய கடமைகள், இஸ்லாமுக்கு புன்யாதி, இஸ்லாத்தினுடைய கடமை, அடிப்படை கடமை எத்தனைமா தம்பி? அஞ்சு தானா? என்னென்ன சொல்லுங்க. தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு. என்னம்மா நான் ஆறு சொன்னேன், நீ அஞ்சு சொன்ன, சரி பரவாயில்லன்னு பார்த்தா நான் அஞ்சுல நாலோட வந்து நின்றுச்சு வண்டி. நீ என்னம்மா ஃபர்ஸ்ட் களிமா, சரி விட்டுருவோம். அப்துல்லா பாய் ஒன்னு களிமா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்ல இஸ்லாத்தினுடைய கடமை அஞ்சுல ஒன்னு களிமா, ரெண்டாவது தொழுகை, மூன்றாவது நோன்பு, நாலாவது ஜக்காத், அஞ்சாவது ஹஜ். ஓகே, இது ஓகேவா எல்லாருக்கும்? சரியா? ஆனா நான் என்ன சொல்ற, இஸ்லாத்தினுடைய கடமை ஆறுகிற, அப்ப நீங்க என்ன செய்வீங்க? ஆறாவது நான் கேட்பீங்க. புனியல் இஸ்லாமும் அலா ஹம்சன். இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்யறாங்க, இஸ்லாம் ஐந்தின் மீது அமைக்கப்பட்டுள்ளது, நோ டவுட். ஆனா ஆறாவது ஒரு கடமை, ஆனா இஸ்லாம் ஐந்து தூண்கள் மீது அமைக்கப்பட்டுள்ளது. இன்னொரு ஹதீஸ்ல அலா தாயிம் அலா ஹம்சி தாயிம், ஐந்து தூண்களின் மீது இஸ்லாம் அமைக்கப்பட்டுள்ளது, ஹதீஸ் கிளியர். ஆனா ஆறாவது ஒரு கடமை இருக்கு, ஆனா ஆறாவது ஒரு கடமை இருக்கு, என்ன தெரியுமா? அந்த ஆறாவது கடமை தான் இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்வது, இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்வது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்ன? அது தெரியாததுனாலதான் ஒரு முஸ்லிம் பரிதாப நிலையில் இருக்கிறான். ரெண்டு ரக்அத் தொழுதால் அல்லாஹ்வுடைய எப்பேற்பட்ட ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய எப்பேற்பட்ட உதவியை நான் பெறலாம் என்ற நம்பிக்கை அவனுக்கு இல்லை. எங்கேயோ போறான், எங்கேயோ போறான், எதை எதையோ செலவழிக்கிறான், என்னென்னமோ செய்யறான். ரெண்டு ரக்அத் தொழுகையுடைய அருமை அவனுக்கு தெரியுது. யா அல்லாஹ், யா ரப்பி என்று அழைக்கக்கூடிய அந்த நிதா, அந்த அழைப்பின் மீது அவனுக்கு நம்பிக்கை இல்லை. அல்லாஹ் சொல்றான், என்னை ரப் என்று அழைத்தவனை நான் கைவிட மாட்டேன்கிறான். அடியானே முஜப்புகா, முஜப்புகா, என்னை அழை, மைத்தும்க்கு ஜவாப் தேதா, நான் உனக்கு பதில் தருகிறேன். ஓ ஜிந்தா ஹே கபி மர்த்தா நஹி, அவன் எப்போதும் உயிரோடு இருப்பவன், அவன் மரணிக்க மாட்டான். அல்லாஹ் திரு ஃபதுஹு முக்லிஸுன லஹுத்தீ, எனவே அவனை அழையுங்கள், எனவே அவனை அழையுங்கள். விட்டுட்டான், அல்லாஹ் விட்டான். என்ன சொல்றான்? அல்லாஹ்வை கூப்பிட்டா உதவி லேட்டா வருங்கிறான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஸீம். சரி, வந்துட்டு அப்புறம் போயிட்டு அப்புறம் வந்துட்டு. ஆறாவது கடமை என்ன? இல்ம். லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிந்து கொள்ள வேண்டும். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நபியே நீங்களும் லா இலாஹ இல்லல்லாஹ்வை கற்றுக்கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். யாருங்க, யாருக்கு சொல்றாங்க? யாருக்கு? நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான். பியார நபி, ஆப் பி சீக்னா படேகா, லா இலாஹ இல்லல்லாஹ் கியா ஹே, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நபியே நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நீங்க தெளிவா அறிந்து கொள்ளுங்கள். இல்ம் சீக்கலோ ஜான்லோ கபர்தார். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ்வை அறிய வேண்டும். யார் அவங்க? அவங்க பேர் என்ன? அவங்க பரம்பரை என்ன? எங்க பிறந்தாங்க? எப்ப நபியாக்கப்பட்டாங்க? அவங்களுடைய சிறப்பு என்ன? அவங்களுடைய உயர்வு என்ன? எப்பேற்பட்ட நபி அவங்க? அவங்க அவங்க கொண்டு வந்த குர்ஆனுடைய சிறப்பு என்ன? அவங்க என்ன பணியை மக்களுக்கு மத்தியில் செய்தார்கள்? எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார்கள்? எப்போது அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டது? அவர்கள் மக்காவில எத்தனை ஆண்டு காலம் பிரச்சாரம் செய்தார்கள்? மக்காவில என்ன பிரச்சாரம் செய்தார்கள்? பிறகு எங்கே சென்றார்கள்? ஹிஜ்ரத் என்றால் என்ன? மதினாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை ஆண்டுகள் தங்கினார்கள்? அங்கே என்ன அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது? மக்கா வாழ்க்கைக்கும் மதனி வாழ்க்கைக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் என்ன? இப்ப இந்த கேள்வியிலிருந்து யாராவது ஒருத்தங்க பதில் சொல்லட்டும். கே பாபு, கே நாமியாப்கா, பாபு பாய், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு கோன்சே உமருமே அல்லாஹ் தஆலா வஹி உத்தாரா, குர்ஆன் உத்தாரா? ஐசே போலோ 40, மாஷா அல்லாஹ், கரெக்ட் ஆன்சர். ஓகே, பஹலா சூரா கியா அல்லாஹ் நே உதாரா? பஹலி ஆயத், பஹலா சூரா, கோன்சி சூரா பஹலே அல்லாஹ் உதாரா? ஐசே போலோ, மாலுமே தோ போலோ, கோய் பாத் நஹி. குல் வல்லாஹு அஹத், நஹி, இக்ரா பிஸ்மி ரப்பிக அல்லதீ கலக், اچھا ماشاء اللہ. جب وحی آئی تھی تو کون سا اللہ کا فرشتہ وحی لے کے آیا؟ اسرافیل، میکائیل، جبریل، ملک الموت، کون سا فرشتہ وحی لے کے آیا؟ معلوم ہے تو بولو. نہیں معلوم. جبریل علیہ السلام لے کے آیا. مکہ میں کتنے سال نبی صلی اللہ علیہ وسلم دعوت کا کام کیے؟ مکہ لے توحید ان مکہ، مکہ لے اتنا ورش آنا چاہیں؟ اب بولو. نہیں معلوم. 13 سال کام کیے مکہ لے، 13 ورشوں اڑپ سے. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால வந்து எத்தனை வருஷம் தங்கியிருந்தாங்க? 10 வருஷம் தங்கியிருந்தாங்க. 10 வருஷம் தங்கியிருந்தாங்க. பாருங்க, நாம் சொல்கிறோம் பியாரே நபி ஹமாரி ஆகா ஹே, லேக்கின் ஆகா கோன் ஹே கைசே ஜான்சே நீ. நம்முடைய தலைவர் என்று சொல்கிறோம். தலைவர் யார், எப்படிப்பட்டவர், அவருடைய சிறப்பு என்ன தெரியல. ஹம் கைசே ஹே பியாரே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹமாரி சிபாரிஷ் கர்னே வாலே, நம்முடைய சிபாரிசாளர், அல்லாஹ்வுக்கு முன்னால் நமக்கு பரிந்துரை செய்பவர்கள். அவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரி தெரியல, அவங்களுடைய வாழ்க்கை தெரியல. என்ன நம்ம முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றோம்? சரி, தொழுகிறோம், அடுத்தது வாங்க. ரமதான் வரப்போகுது, ரமதான் வரப்போகுது. ரமதான் எப்போ வரும்? அபி ரஜப் ஷுரு ஹோ ஜே ஹோ கயா, ஃபிர் உஸ்கே பாத் ஷாபான், ஃபிர் உஸ்கே பாத் ரமதான். அபி தோ மீனா ஹே, தோ மீனா மே பி கித்னா தின் ஹோ கயா? அபி ரஜப் ஃபர்ஸ்ட் ஃபுல் மந்த் ரஜப் ஷாபான் தோ மீனா ஹே, தீசரா மீனா ரம்ஜான் ஹோ ஜாயேகா. சரி, விஷயத்துக்கு வருவோம். நோன்பு எப்படி வைக்கணும்? நோன்புடைய நியத் என்ன? நோம்புடைய மும்சிக், அதாவது நோம்புல நம்ம என்ன செய்யணும்? அப்புறம் ஜகாத் ஹஜ் இப்படி போனோம்னா நமக்கு அல்லாஹ்வுத்தால என்ன மார்க் போடுவானோ தெரியல. இப்ப புரிஞ்சுச்சா 6வது கடமை என்னன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம். என்ன இஸ்லாத்தின் கடமை? என்ன? 5, கலிமா, தொழுகை, ஜகாத்து, ஹஜ், நோம்பு. முடிஞ்சிச்சுக்கிறோம். முடியல, இப்பதான் இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. அது என்ன? இவற்றையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும், இவற்றையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு கடமை இருக்கு. இவற்றையெல்லாம் கற்றுக்கொண்டாதான். ஓகே, கரெக்ட். எப்படி இந்த 5 கடமைகளில் ஒரு அடியான் சரிவர நிற்க முடியும்? இப்ப பாருங்க, அமல்ல ஏதாவது கொஞ்சம் கூட குறைய இருந்தா கூட அல்லாஹ் மன்னிச்சிருவான், அல்லாஹ் மன்னிப்பான். ஆனா இல்முல கூட குறைய இருந்துச்சுன்னு சொன்னா அங்க பிரச்சனை போயிடும். அது என்ன? இல்முல கூட குறைய, தெரிய வேண்டியதை தெரியவில்லை என்றால், தெரிய வேண்டியதை, அறிய வேண்டியதை அறியவில்லை என்றால் அங்க என்ன வந்துடும்? ஒன்னு குஃபுர் வரும், இல்ல ஷிர்க் வரும், இல்ல நிஃபாக் வரும், நயவஞ்சகம் வரும், இல்லைன்னா பெரிய பாவத்துக்கு ஆளாயிடும். பெரிய பாவத்துக்கு ஆளாயிடுவான், பெரிய பாவத்துக்கு ஆளாயிடுவான். அதுக்கு முன்னாடி குஃபுர் ஷிர்க் இருக்கு. அல்லாஹு அக்பர். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா துன தாலிக லிமன் யஷா. அல்லாஹு தஆலா அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். அதை தவிர மற்ற பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுவான் நாடியவர்களுக்கு. இப்ப லுக்மான் ஒரு பெரிய மனிதர் இருந்தார், பெரிய ஞானி. நபிமார்களுடைய வரிசையில அவங்களை பற்றி பேசப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய வேதத்தில் அந்த பெரிய ஞானியை பற்றி அல்லாஹ் பேசுறான். அவர் பேர்ல ஒரு சூறாவையே அல்லாஹ் இறக்கிட்டான். ஏன்னா அவர் மக்களுக்கு உபதேசம் செய்யும் போதும் சரி, தனது பிள்ளைக்கு உபதேசம் செய்யும் போதும் சரி, அவர் எப்போதுமே முதல்ல ஆரம்பிக்கிறதே லா துஷ்ரிக்கு பில்லா, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யாதீங்க, அல்லாஹ்வுக்கு ஷிர்க்கு செய்யாதீங்க. ஒரு நபி செய்யக்கூடிய தாவாவுடைய பணியை அவர் செய்து கொண்டே இருந்தார். அல்லாஹ்விற்கு பிடித்தமானவராக ஆகிவிட்டார். அல்லாஹ் குர்ஆன்ல அவருடைய பெயரை இறக்கிட்டான். சகோதரர்களே, இன்று இந்த ஈமான் நமக்கு பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகளிடத்திலே மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டும். வளரக்கூடிய தலைமுறை தங்களை முஸ்லிம்களாக அடையாளப்படுத்த வேண்டும். அது எதை கொண்டு மட்டும் போதாது, பெயர்களை கொண்டு மட்டும் போதாது. கவனமாக கேளுங்கள், பெயர்களை கொண்டு மட்டும் போதாது. உங்களுக்கு தெரியும், சமீப காலத்திலே, அதாவது 94, 95, 96களிலே ரஷ்யாவிலே போஸ்னியா செச்சன்யா என்ற இரு பெரு நாடுகள், போஸ்னியா செச்சன்யா முஸ்லிம்களால் நிரம்பிய நாடு, முஸ்லிம்களால் நிரம்பிய நாடு. ஆனால் அவர்கள் எப்போது இஸ்லாமை கற்பதை விட்டும், படித்து இஸ்லாமை கற்றுக்கொள்வதை விட்டும், கற்றுக் கொடுப்பதை விட்டும் அவர்கள் மறந்து புறக்கணித்து உலகத்திலே மூழ்கினார்களோ, மாற்றார்களோடு கலந்தார்களோ, அவர்களிடத்திலே முஸ்லிம் என்ற அந்த பெயர் அடையாளம் மட்டும்தான் இருந்தது, வாழ்க்கையில் இஸ்லாம் இல்லாமல் போனது. வரலாறுல, சமீபத்திய வரலாறு, 1993-94 ஒன்றும் தூரம் கிடையாது. நீங்கள் கொஞ்சம் அந்த வரலாறை எடுத்து திரும்ப படித்து பாருங்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் அந்த முஸ்லிம்களுக்காகவும் நாம் துஆ செய்வோம். ஒன்றல்ல, இரண்டல்ல, நூறல்ல, லட்சக்கணக்கான முஸ்லிம்கள், ஆண்கள் பெண்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் செர்பிய கிறிஸ்துவ தீவிரவாதிகளால். அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு சோதனையை தருகிறான் என்றால் அங்கே நாம் ஏதோ தவறு செய்கிறோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறந்து வாழ்கிறோம் என்பதை நாம் அங்கே விளங்க வேண்டும். ஸ்பெயின், அன்றைய உந்துலுஸ், அன்றைய குர்துபா, இன்று ஸ்பெயின் என்று அழைக்கப்படுகிறதே, இஸ்லாமிய கல்வியின் சாம்ராஜ்யமாக திகழ்ந்தது. நம்முடைய சிறப்பிற்குரிய ஹதீஸ் கலை அறிஞர்கள், முஃபஸ்ஸிர்கள், குர்ஆன் விரிவுரையாளர்களுடைய மிகப்பெரிய கேந்திரமாக திகழ்ந்தது. ஆனால் அடுத்த தலைமுறை அதை பாதுகாக்க தவறினார்கள், துன்யாவின் பின்னால் ஓடினார்கள், சுகபோக வாழ்க்கைக்கு பின்னால் ஓடினார்கள். மஸ்ஜிதுகள் காலியாகிவிட்டன, கடை தெருவுகளும் அவர்களுடைய அந்த சுகபோக வாழ்க்கைகளிலும் அவர்கள் திளைத்து விட்டார்கள். அல்லாஹ்வை மறந்தார்கள், ஹலால் ஹராமை அவர்கள் புறக்கணித்தார்கள், மார்க்க அறிஞர்களின் உபதேசங்களை அலட்சியம் செய்தார்கள். கடைசியில் ஒரு நேரம் வந்தது, கிறிஸ்துவ அந்த அரசாங்கம் அவர்களை தேடி 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 சென்று அவர்களை கொன்று குவித்தது. கடைசியில் மிஞ்சியிருந்த முஸ்லிம்களை, நீங்கள் பரவாயில்லை, இறுதியாக மிஞ்சியிருப்பவர்களை நாங்கள் விட்டுவிடுகிறோம், அவர்களை வேறெங்காவது அனுப்பிவிடுகிறோம் என்று கூறினார்கள். அவர்களுடைய பேச்சை கேட்டு மக்கள் வந்தார்கள், அவர்களை ஒன்றாக வைத்து ஒரே இடத்திலே படுகொலை செய்தார்கள். ஸ்பெயினுடைய நிகழ்வு இது. இங்கு ரஷ்யாவுடைய இந்த கீழ்பக்க நாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள், துருக்கிஸ்தான், அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகள், அப்படியே சைனா வரை. சகோதரர்களே, நாம் எங்கே தீனை விட்டு கொஞ்சம் மறப்போமோ, துன்யாவின் பக்கம் திரும்புவோமோ, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அழிவு நம்மை நோக்கி வரும் விரைவாக, எப்படி பள்ளத்தை நோக்கி வெள்ளம் வருகிறதோ. இந்த இடத்திலே ஒரு விஷயம் நமக்கு ஞாபகம் வருகிறது. அபு அய்யூப் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், வலா துல்கூ பி ஐதீகும் இலத் தஹ்லுகா வஅஹ்ஸினூ இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்ஸினீன். அல்லாஹ் கூறுகிறான், உங்களை அழிவில் போட்டுக் கொள்ளாதீர்கள், உங்களை அழிவில் போட்டுக் கொள்ளாதீர்கள், நீங்கள் நன்மை செய்யுங்கள், நன்மை செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது. அபு அய்யூப் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், தங்களது மாணவர்களை பார்த்து இந்த வசனத்திற்கு நீங்கள் தவறான விளக்கம் சொல்கிறீர்கள் என்று. ஆயத்துடைய அர்த்தம் என்ன? நீங்கள் உங்களை அழிவில் போட்டுக் கொள்ளாதீர்கள். நம்ம என்ன விளக்கம் சொல்லுவோம் இதுக்கு? உங்களை நீங்கள் அழிவில் போட்டுக் கொள்ளாதீர்கள். அப்படி ஆப்கு பர்பாத் மத் கரும். இதுக்கு நம்ம என்ன விளக்கம் சொல்லுவோம்? எல்லாரும் என்ன புரிவோம் சொல்லுங்க, என்ன விளங்குது இப்படி சொன்னா? தனக்குத்தானே சூனிய வச்சுக்காதீங்க. சரி, வெரி குட். தன்னைத்தானே அழிச்சுக்கிறது, புரியுதா? சாப்பிடாம பட்டினியா கிடக்கிறத சொல்லலாம், அல்லது வந்து கெட்டதை சாப்பிடுறத சொல்லலாம், விஷம் சாப்பிடுறத சொல்லலாம், தற்கொலை பண்றத சொல்லலாம். இப்படி நம்மை நாமே அழித்துக் கொள்ளக்கூடிய செயல் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். அபூ மன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த அர்த்தத்தில் இந்த வசனம் இறக்கப்படவில்லை. என்ன சொல்றாங்க? இந்த அர்த்தத்தில் இந்த வசனம் இறக்கப்படவில்லை. சுப்ஹானல்லாஹ். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த வசனத்தை அல்லாஹ் எப்போது இறக்கினான் என்றால், அன்சாரிகளாகிய எங்களுக்கு அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான். அன்சாரிகளாகிய எங்களுக்கு அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான். என்னவென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரா செய்து வந்தார்கள். நாங்கள் எங்களது விவசாயங்களை எங்களது தொழிலை எல்லாம் விட்டோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாங்கள் தோள் கொடுத்தோம். அவர்கள் ஜிஹாதுக்கு அழைத்த போதெல்லாம் நாங்கள் சென்றோம். அவர்களுடைய மஜ்லிஸிலே இருந்து நாங்கள் இல்மை கற்றோம். அவர்களின் பணியாளர்களாக, அவர்களின் போர் வீரர்களாக நாங்கள் இருந்தோம். சரி, இப்படியாக ஒரு காலம் கடக்க கடக்க பிறகு அல்லாஹு தாலா நபிக்கு கனிமத்தை கொடுத்தான், செல்வத்தை கொடுத்தான். ஏராளமான மக்கள் இஸ்லாமிற்குள் வந்தார்கள். அப்போது அன்சாரிகளாகிய நாங்கள் இந்த நேரத்திலே ஒரு ஆலோசனை செய்தோம். ரசூலுல்லாவோடு போர் செய்வதற்கு நிறைய வீரர்கள் வந்து விட்டார்கள், கனிமத் வந்து விட்டது, இஸ்லாம் வளர ஆரம்பித்து விட்டது, ரசூலுல்லாவுடைய பாதுகாப்புக்கு பணிவிடைக்கு ஆள்கள் வந்து விட்டார்கள், போருக்கு செல்வதற்கு ஆள்கள் வந்து விட்டார்கள். இப்படியாக ஒரு பெரிய ஒரு நல்ல சுபிட்சமான வாழ்க்கை ஆரம்பித்த போது அன்சாரிகளாகிய நாங்கள் என்ன ஆலோசனை செய்தோம் என்றால், அல்ஹம்துலில்லாஹ் இப்ப நிறைய பேர் வந்துட்டாங்க, இப்ப நாம் இந்த கேப்ல நமக்கு ஏற்பட்ட இழப்பு, நம்முடைய விவசாயிகளை நம்ம கவனிக்கல, நம்முடைய வியாபாரத்தை நம்ம கவனிக்கல, நம்முடைய பேரித்தம்பள தோட்டங்களை நம்மளால கவனிக்க முடியாம போயிருச்சு. இந்த ஆறு வருஷம், இந்த ஆறு வருஷம் நமக்கு இவ்வளவு பெரிய கேப் ஏற்பட்டுச்சு. இப்ப நாம் கொஞ்சம் நம்முடைய துன்யாவின் பக்கம் போய் நம்முடைய வியாபாரத்தை கவனிப்போம், நம்முடைய விவசாயத்தை கவனிப்போம், நம்முடைய தோட்டங்களை கவனிப்போம் என்பதாக நாங்கள் யோசித்தோம், ஆலோசனை செய்தோம். நாங்கள் யோசித்தோம், ஆலோசனை செய்தோம். அந்த நேரத்தில் எங்களை கண்டிப்பதற்காக அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான், நீங்கள் உங்களை நாசத்தில் போட்டுக் கொள்ளாதீர்கள். அதாவது தீனை விட்டுவிட்டு நீங்கள் துன்யாவுக்கு சென்றால் உங்களை அழித்து விடுவீர்கள், அழித்துக் கொள்வீர்கள், அது உங்களுக்கு நாசம். புரியல என்ன? ஒரே வார்த்தையில புரிஞ்சுக்குங்க, நானும் புரியறேன் இன்ஷால்லா, நீங்களும் புரிய முயற்சி பண்ணுங்க. ஒரு முஸ்லிம் அல்லது ஒரு முஸ்லிம் சமுதாயம் அல்லாஹ்வுடைய தீனை மறந்து அவர்கள் துன்யாவிலே சென்றால் கண்டிப்பாக அவர்கள் மீது எதிரிகள் சாட்டப்படுவார்கள். அவர்களுடைய கோட்டை கொத்தளங்கள், அவர்களுடைய தோட்டம் துறவுகள், அவர்களுடைய ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் பறிக்கப்படும். சொந்த நாட்டிலேயே அகதிகளாக வாழ்வார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாப்பானார். அல்லாஹ்வுடைய தீனை மறந்துவிட்டு துன்யாவுக்கு பின்னால் ஓடினால், அவன் எவ்வளவு படிச்சுட்டான், இவர் எவ்வளவு பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு, அவங்க எவ்வளவு அரசாங்க அதிகாரத்தில் இருக்காங்க, நம்ம பின்னாடி தங்கிட்டோமே அப்படி என்று நினைத்து இந்த தீனை விட்டுட்டு ஓடுனா அல்லாஹ் அவ்வளவுதான், தெருநாயை விட கேவலமாக்கிடுவான் அல்லாஹுத்தன. தெருநாயுடைய நிலைமை என்ன? போற வரவெல்லாம் கல்ல விட்டு அடிப்பான், போற வர்றவன் கல்ல விட்டு அடிப்பான், மதிப்பே இருக்காது. அல்லாஹ் பாதுகாக்க. சகோதரர்களே, தீனை விடுவது என்றால் என்ன? ரெண்டு இருக்கு. ஒன்று அல்லாஹ்வுடைய இபாதத், அல்லாஹ்வுடைய இபாதத், வணக்க வழிபாடுகள். இன்று ஒரு முஸ்லீம் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறான், ஆகு, நல்ல ஆகு. ஒரு முஸ்லீம் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு, ஆகு, கண்டிப்பாக, பிரச்சனை கிடையாது. என்ன வேண்டுமானாலும் படி, ஆனால் நீ முஸ்லீமாக இருந்து படி. நீ முஸ்லீமாக இருந்து படி, படித்ததற்கு பிறகு நீ முஸ்லீமாக இருக்க கற்றுக்கொள். நீ முஸ்லீமாக இருக்க கற்றுக்கொள். நீ ஒரு டாக்டராக ஆகுவதற்கு முன்னால் நீ ஒரு முஸ்லீம் என்பதை மறக்காது. உன்னுடைய தொழில், உன்னுடைய அதிகாரம், உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய வேலை எதுவாக இருந்தாலும் சரி, நீ உன்னை முஸ்லீம் என்று மறந்து விடாது. எப்படின்னு சொன்னா, கொஞ்சம் படிச்சுட்டா, கொஞ்சம் காசு வந்துட்டா, தன்னை வெளியில முஸ்லீம்னு சொல்லிக்கிறதுக்கே வைக்கப்படுறான். எப்படி? அவன் பேரு போர்டை வச்சுதான் ஓ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. ஒன்று இபாதத், வணக்க வழிபாடுகள். அல்லாஹுவை வணங்குவதற்குத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். என்னை வணங்குவதற்கே தவிர நான் ஜின்களையும் மனிதர்களையும் நான் படைக்கவில்லை. நாம் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹ்வுடைய இபாதத், அல்லாஹ்வுடைய இபாதத். நீங்க என்ன வேணாலும் சம்பாதிங்க தம்பி, ஹலாலா, பிரச்சனை கிடையாது. என்ன படிப்பு வேணாலும் படிங்க, ஆனால் அல்லாஹுவை வணங்காமல் வாழ்ந்தால் இந்த துன்யாவும் எனக்கு நரகமாகிவிடும், மறுமையிலேயோ பெரிய நரகம் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க. இபாதத். இன்றைக்கு குடும்பங்கள், முஸ்லீம் குடும்பங்கள், ஏன் அவர்களுக்கு சிறு பிள்ளையாக இருக்கும்போது, நம்முடைய பிள்ளைகள் இப்ப எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இன்றைக்கு எத்தனை வாலிபர்கள் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் அவர்களுடைய வருகை இல்லை. வெள்ளிக்கிழமை ஒரு ஓரமா வந்து தொழுதுட்டு அப்படியே ஓடி போயிடுறாங்க. அதற்கும் வராதவர்களே எத்தனை பேர்! ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களது பிள்ளைகள் 7 வயதை அடைந்தால் அவர்களுக்கு தொழுகையை ஏவுங்கள் என்று, அவர்கள் 10 வயதை அடைந்தால் அவர்களை அடியுங்கள், தொழுகைக்காக அடித்து தொழவையுங்கள் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு தொழுகையை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். ஹலால் ஹராமை அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு காலேஜில் படிக்கிற ஒரு முஸ்லீம் பையன், காலேஜில் படிக்கிற முஸ்லீம் ஆண் பிள்ளைகள், முஸ்லீம் பெண் பிள்ளைகள், நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், பெரியவங்க எல்லாம் இருக்கிறீங்க, நம்முடைய மாணவர்கள் மாணவிகளுடைய நிலை என்ன தெரியுமாவது? நீங்க தாவால இருந்தா உங்களுக்கு தெரியும், ஒன்றுமில்லை. இன்றைக்கு இந்த மாதத்தினுடைய கெசட் புத்தகத்தை வாங்கி பாருங்க, இந்த மாதத்துடைய கெசட் புத்தகம், பேர் மாத்திர புத்தகம். 10 முஸ்லிம் பொம்பளை பிள்ளைங்களாவது குறைஞ்சது காஃபீர் ஆயிருது, குறைஞ்சது 10. என்ன மாசபி, 10 முஸ்லீம் பொம்பளை பிள்ளைங்க குறைஞ்சது. எங்கள்கிட்ட வாங்க, 4-5 வருஷத்தினுடைய கெசட் புத்தகம் வச்சிருக்கிறோம், மார்க் பண்ணி வச்சிருக்கிறோம். ஒரு பக்கம் நம்ம தாயிகள் வீடு வீடா போய், தெரு தெருவா போய், அங்க போய் இங்க போய் கஷ்டப்பட்டு, ஒரு மாசத்துக்கு ஒரு ஆளை முஸ்லீம் ஆகுவோமான கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இங்க சர்வ சாதாரணமா ஒரு மாசத்துக்கு 10-15 ஓடிக்கிட்டு இருக்கு. இன்று அந்த முஸ்லீம் வாலிபர்களுக்கு, முஸ்லீம் அந்த வாலிப பெண்களுக்கு ஹலால் ஹராமுடைய சட்டம் தெரிஞ்சா இப்படி காஃபிரோட ஓடுவாங்களா? ஒரு முஸ்லீம் ஆணுக்கு அவர்களது பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க தவறினார்களா இல்லையா? அந்நிய பெண்ணை பார்க்காதே, அந்நிய பெண்ணை பார்க்காதே, அவரிடத்தில் பேசாதே என்பதை அவர்கள் கற்றுக் கொடுத்திருந்தால், ஒரு காஃபிரான பெண்ணிடத்திலே ஒரு முஸ்லீம் வாலிபன் தொடர்பு வைப்பானா? ஒரு முஸ்லீம் பெண் அந்நிய ஆனிடத்தில் நீ பேசக்கூடாது. உன்னது பார்வையை தாழ்த்தி நீ செல்ல வேண்டும், ஹிஜாபை நீ பேண வேண்டும் என்று தக்வா அவளுக்கு போதிக்கப்பட்டிருந்தால், இன்று ஒரு காஃபிரோடு பேசினால், பழகினால், பிறகு காதலித்தால், பிறகு எனக்கு மார்க்கம் வேண்டாம், பெற்றோர் வேண்டாம் என்று அனைத்தையும் துறந்துவிட்டு நரகத்தின் பாதையிலே அந்த பெண் ஓடுகிறாள் என்றால், சகோதரர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மிடத்திலே கேட்க மாட்டானா? நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஈயத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர், உங்களது பொறுப்பை பற்றி அல்லாஹ் மறுமையிலே விசாரிப்பான். கணவன் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும், மனைவி குடும்பத்துக்கு பொறுப்பாளர்கள், தலைவர்கள் சமுதாயத்துக்கு பொறுப்பாளர்கள், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். உங்களது பொறுப்பை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். சகோதரர்களே, ஒருவர் காஃபிராக சென்று விடுவது இது என்ன சாதாரண விஷயமா? இது சாதாரணமாக எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய விஷயமா? இது ஈமான் பறிபோய்விட்டால் என்ன ஆவது? அடுத்து அவர்களுடைய தலைமுறை அப்படியே குஃப்ரிலே வாழுமே வளருமே நினைத்து பார்த்தோமானா? அல்லாஹ்வை மறந்த சமுதாயமாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய சமுதாயமாக இன்றைய சமுதாயம் உருவாகிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நம்முடைய மஸ்ஜிதை ஒட்டி, நம்முடைய மஸ்ஜிதோடு இணைந்து நம்முடைய முஸ்லிம்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். மஸ்ஜிதை பாதுகாப்பது, இது நம்முடைய இஸ்லாமிய அடையாள சின்னம். பிறகு அந்த மஸ்ஜிதில் இல்முடைய சபைகளை, கல்வியுடைய சபைகளை, குர்ஆனுடைய சபைகளை, நபியின் ஹதீஸுடைய சபைகளை ஏற்படுத்தி அதிலே நாம் மன விருப்பத்தோடு காலையிலும் மாலையிலும் கலந்து கொண்டு மார்க்கத்தை படிப்பது, மார்க்கத்தை படிப்பது, இது நம்முடைய அடிப்படை அடையாளமாக இருக்க வேண்டும். இரண்டு நிகழ்வுகளை உங்களுக்கு சொல்கிறேன். இதே ரஷ்யாவிலே எப்போது மார்க்கத்தை விட்டார்களோ ஒரு காலம் வந்தது, அத்தனை மதரசாக்களையும் இழுத்து மூடினார்கள் கம்யூனிஸ்ட் ஆட்சியிலே. குரான் பிரதிகளை வைப்பது சட்டப்படி குற்றமாக அங்கே தீர்ப்பு எழுதப்பட்டது. அல்லாஹ் சுதந்திரத்தை கொடுத்தான், மிகப்பெரிய வசதிகளை கொடுத்திருந்தான். அப்போது மார்க்கத்தை மறந்தார்கள், புறக்கணித்தார்கள், உலக சுகபோக வாழ்க்கையிலே ஈடுபட்டார்கள். கடைசியிலே ரஷ்யா இப்போது உடைவதற்கு முன்பு வந்த சகோதரர்களை சந்திக்கும் போது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் குர்ஆன் ஓதுவதற்காக அண்டர் கிரவுண்டுக்கு செல்வோம், பதுங்கு குழிகளுக்கு செல்வோம், இரண்டு பேர் மூன்று பேராக சேர்ந்து குர்ஆனை சொல்லிக் கொடுப்பவர் யாராவது கிடைக்க மாட்டாரா என்று தேடி அலைவோம். காரணம், அறிஞர்களை எல்லாம் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் கொன்றது, உயிரோடு அவர்களை புதைத்தது, குர்ஆன் சொல்லிக் கொடுப்பவர் கிடைக்க மாட்டாரா என்று தேடி அலைவோம். அப்படி கிடைத்தால் பரிதேசிகளைப் போல நாங்கள் பக்கீர்களைப் போல சுற்றி அவர்களிடத்திலே நாங்கள் மறைமுகமாக தெரியாமல் எங்கேயாவது ஒரு மரத்தடியிலே சென்று நாங்கள் கற்றுக்கொள்வோம். இதே ஸ்பெயினிலே அதே நிலைதான் ஏற்பட்டது. இன்று உங்களுக்கு குர்ஆன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் ஹாபிதுகள், வாருங்கள், குர்ஆனை கற்றுத்தருகிறோம், இனமாக கற்றுத்தருகிறோம், வாருங்கள், உங்களுக்காக பள்ளிகளிலே நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். சமுதாயம் சொல்கிறது, எங்களுக்கு டியூஷன் இருக்கிறது, எங்களுக்கு படிப்பு இருக்கிறது, எத்தனை கிளாஸ், ஸ்விம்மிங் கிளாஸ், வாக்கிங் கிளாஸ், ஜாக்கிங் கிளாஸ், ரைடிங் கிளாஸ், எத்தனை கிளாஸ், எத்தனை கிளாஸ், எல்லாத்துக்கும் கிளாஸ், ஆனா குர்ஆனுக்கு? இதுக்கெல்லாம் மிஞ்சினா அதுக்கப்புறமா பார்ப்போம். என் அன்பு சகோதரர்களே, பிள்ளைகளே, அல்லாஹ்வுடைய வேதம், இதை நீங்கள் உள்ளத்தில் எந்த அளவு அணைத்துக் கொள்வீர்களோ அல்லாஹ் உங்களை தனது பாதுகாப்பிலே வைப்பான். உங்களை போன்ற சிறிய பிள்ளையாக, உன் பேர் என்ன? ஃபயாஸ் அகமது எத்தனை வயசு? கியா உமர் 14. படா ஆத்மியா இருக்கும் தோ. அநேகமாக 9 வயது இருக்கும் இப்னு அப்பாஸுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து பக்கத்திலே உட்கார வைத்தார்கள். இப்னு அப்பாஸ் யார்? இப்னு அப்பாஸ் ரசூல்லாவுடைய சச்சாவுடைய மகன், தம்பி ரசூல்லா. ரசூல்லாவுக்கு வயசு 60, அவருக்கு வயசு 9, ஆனா தம்பி சச்சா மகன். கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு அவருக்கு சொன்ன அறிவுரை, இப்னு அப்பாஸ் மகனே, சிறுவனே, இப்படிதான் அழைத்தாங்க, சிறுவனே என்று அழைத்தார்கள். உனக்கு நான் சில உபதேசங்களை கற்றுத்தருகிறேன், அதை நீ மன்னனம் செய்து கொள். என்ன உபதேசம்? யஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக, சிறுவனே நீ அல்லாஹுவை பாதுகாத்துக், உன்னை பாதுகாப்பான். யஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக, நீ அல்லாஹுவை பாதுகாத்துக்கொள், அல்லாஹுவை உனக்கு முன்னால் காண்பாய். அல்லாவை பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய தீனை நீ உன்னிலே பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய சட்டங்களை பாதுகாத்துக்கொள், அல்லாஹுவின் உதவியை உனக்கு முன்னால் காண்பாய். இந்த ஹதீஸை கேட்டாங்க இப்னு அப்பாஸ், மார்க் இல்ம படிக்க ஆரம்பிச்சாரு, படிக்க ஆரம்பிச்சாரு, படிக்க ஆரம்பிச்சாரு. கடைசியில சஹாபாக்கள்லயே பெரிய ஆலிமாயிட்டார், சஹாபாக்கள்ல பெரிய ஆலிமாயிட்டார், பெரிய ஆலிம். சஹாபாக்களுக்கே சந்தேகம்னா இப்னு அப்பாஸ் கிட்ட கேட்போங்கிற அளவுக்கு ஆகி போயிட்டாங்க. சுபஹானல்லாஹ். இமாம் புகாரி ஒரு சம்பவம் பதிவு செய்யறாங்க. ஒரு கூட்டம் முஸ்லீம் ஆயிட்டாங்க. எப்படி தெரியுமா முஸ்லீம் ஆனாங்க? தம்பி வயசு என்னம்மா? பாபு கேனாம் ஐஷா 5 இயர்ஸ். அந்த சஹாபிக்கு வயசு 6-7 வயசு தான். 7 வயசு பிள்ளைங்க யாரும் இங்க இருக்காங்களா? சாப்பிட்டாலுக்கா பச்சா கொய்ய ஏ ரேகா. 6-7 வயசு தான். அந்த காலத்தில் அரபுகள் கிராமத்தில் என்ன செய்வாங்க? ஆடு மேய்ப்பாங்க, ஒட்டகம் மேய்ப்பாங்க. 7 வயசு பையன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. ஆனா 7 வயசு பையனா இருந்தா கூட சுட்டியான பையனா இருந்தாரு. சஹாபாக்கள் இங்கேயும் அங்கேயும் போறதை பார்த்தோன்னு, இது என்னடா நம்ம அரபு நாட்டில் இப்படி ஒரு வித்தியாசமான மக்கள் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பேசிக்கிறாங்க, என்ன செய்யறாங்கன்னு போய் கிட்டக்க போய் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. பார்த்தா சஹாபாக்கள் போருக்கு போகும்போது வரும்பொழுது, பயணத்தில் போகும்போது வரும்போது தங்கினாங்கன்னா அவங்களுக்குள்ளார குரான் ஓதிக்கிட்டு இருப்பாங்க, சொல்லுவாங்க, தொழுகையில குரான் ஓதுறது, ஒருத்தர் ஒருத்தருக்கு குரானை கற்றுக் கொடுத்துட்டே இருப்பாரு. இவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா போயிடுச்சு, பக்கத்தில் உட்காந்து நிறைய மனப்பாடம் பண்ணார் குரான். இன்னும் முஸ்லீம்லாம் ஆகல, குரானை நிறைய மனப்பாடம் பண்ணார். அப்புறம் இவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய குடும்பத்தார்கள்ட்ட போயிட்டு, என்ன இந்த மாதிரி மக்கள் வர்றாங்க போறாங்க, அவங்க இப்படிலாம் என்னென்னமோ பேசுறாங்க, நபி வந்திருக்காரா, அல்லாதான் இறைவனா, வேற யாரையும் வணங்கக்கூடாதா அப்படின்னு குரான் வசனத்தெல்லாம் ஓதி காட்டணும்னு ஊர் மக்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷமா போச்சு. சுபஹானல்லாஹ், என்னடா யாரு நபி, நம்ம மதினாலயா, நமக்கு பக்கத்துலயா, நமக்கு தெரியாம இருக்குது. எல்லாரும் கிளம்பி வந்துட்டாங்க பாத்தீங்களா. எல்லாரும் கிளம்பி வந்தவன யார சூழல்ல, என்ன செய்தி இந்த மாதிரி? அப்ப ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்றாங்க, அப்ப அந்த எல்லா மக்களும் முஸ்லீம் ஆயிடுறாங்க. எல்லா மக்களும் முஸ்லீம் ஆயிடுறாங்க. முஸ்லீம் ஆனவுடனே தொழுகையெல்லாம் கத்துக் கொடுத்துறாங்க ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சொல்றாங்க, யார் ரசூல்லா, தொழுகை கத்துக் கொடுத்துட்டீங்க, இருந்தோம் படிச்சுக்கிட்டோம், இப்ப நாங்க ஊருக்கு போனா எங்களுக்கு தொழுகை வைக்கிறதுக்கு இமாம் வேணுமே. ஊருக்கு போயிட்டா நாங்க என்ன, இங்க இருந்து 20 கிலோமீட்டர்ல இருந்து கிராமத்துல இருந்து ஒவ்வொரு வக்துக்கு மஸ்ஜித் நபவிக்கா வர முடியும்? எங்களுக்கு தொழுவிக்கிறதுக்கு இமாம் வேணும், ஒரு இமாமையும் கொடுக்குங்கிறாங்க. எப்படி நமக்கு இமாம் தேதோ அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இமாமா யார் அனுப்புறது உங்க ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப 3 நாள் தங்குனீங்களே, யாராவது குரான் எல்லாம் மனப்பாடம் பண்ணலையா அப்படின்னு கேட்டாங்க. பாருங்க, அதுல ஒருத்தர் இருந்துச்சார், யாரு? அந்த 6-7 வயசு வாண்டு, 6-7 வயசு வாண்டு, அவர் தான் எந்திரிச்சாரு. யார் ரசூலுல்லாஹ், எனக்கு குரான் மனப்பாடம் இருக்கு. 6-7 வயசு வாண்டு, உனக்கு எப்படிப்பா குரான் மனப்பாடம்? ஓதுறாரு, சப்பி ஹிஸ்ம ஹல்லத்தாக வல்லுஹா ஓதிக்கிட்டே இருக்காரு, அவர் பாட்டுக்கும் சூரா சூராவா ஓதுறாரு. ரசூல்லாக்கு சந்தோஷமா தாங்கள பக்கத்துல வாப்பா, எப்படிப்பா கத்துக்கிட்ட? அது எனக்கு தெரியும் ரசூல்லா, இந்த உங்க தோழர்கள்லாம் அங்கங்க போவாங்கல்ல, நான் பக்கத்துல போய் உட்காந்துப்பேன், அவங்க தொழுதா பின்னாடி நின்னுப்பேன், அவங்க உட்காந்து ஓதுனாங்கன்னா நானும் உட்காந்து கேட்பேன். அப்ப அப்படியே நிறைய மனப்பாடம் பண்ணிட்டேங்கிறார். ரசூலா சந்தோஷமா தாங்கல. ரசூலா அந்த பையனை தூக்கி காட்டாங்க, இவர் தான் உங்களுக்கு இமாம் பண்ணிட்டாங்க. புகாரி உடைய ஹதீஸ், ரசூலா என்ன சொன்னாங்க, இவர் தான் உங்களுக்கு இமாம் பண்ணிட்டாங்க. சுபஹானல்லாஹ், மக்களுக்கா சந்தோஷம். சரி ரசூலா, தூக்கி போயிட்டாங்க. பையன் தொழு வைக்கிறார், எல்லாம் பின்னாடி தொழுகிறாங்க, பெண்கள்லாம் தொழுகிறாங்க. பாருங்க எவ்வளவு ஏழைன்னு சொல்லிட்டு பக்கீருன்னு சொல்லிட்டு அந்த பையன், ஆடு மேய்க்கிற பையங்க, அல்லாஹ் எவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்தான், எவ்வளவு பெரிய கண்ணியம். அந்த ஊருடைய முஸ்லிம்களுக்கு எல்லாம் அவர் தான் தொழு வைக்கிறார். அவர் தொழு வைக்கும் போது அவர் டிரெஸ் வந்து ஃபுல்லா இல்ல, ஃபுல்லா என்ன முட்டுக்காலுக்கு மேல ஏறிடுது. ஏன்னா சின்ன துண்டு துண்டுதான் கட்டிட்டு இருக்காரு அவர், சின்ன துண்டுதான். சுஜூத் பண்ணும்போது தொடக்கி மேல வந்துருது. பெண்கள்லாம் பின்னாடி இருந்தாங்க, தொழுது முடிச்சோன்னு சொன்னாங்க, என்னங்க நம்ம இமாமுக்கு சரியான டிரெஸ் இல்லையுங்க அப்படிங்கிறார். யாராவது டிரெஸ் கொடுக்குமா, உடனே ஒரு பெண்மணி ஒரு டிரெஸ் ஃபுல் டிரெஸ் செஞ்சு கொண்டு வந்து அவருக்கு கொடுக்குறாங்க. அந்த பையன் சொன்னாரு, வாழ்க்கையிலேயே முதல் தடவை நான் முழு டிரெஸ் அப்பதான் போட்டேங்க. சுபஹானல்லாஹ், வாழ்க்கையிலேயே பாருங்க. அப்பேற்பட்ட ஏழை அல்லாஹ் அவருக்கு கொடுத்த கண்ணியத்தை பாருங்க. சஹாபி சொன்ன, அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு அந்த டிரெஸ் கிடைச்சதுங்கிறார். இங்க எவ்வளவு படிப்பினைகள் பாடம் தெரியுமா இருக்குது, யோசிச்சு பார்க்கணும். நம்ம இன்னைக்கு அல்லாஹ் நமக்கு குர்ஆனை கையில கொடுத்திருக்கிறான், குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இதை புறக்கணித்தால் எவ்வளவு அதாபு தெரியுமா, அல்லாஹ் பாதுகாக்கும். துருக்கியினுடைய வரலாறை எடுத்து பாருங்கள், மேலை நாட்டு கலாச்சார மோகத்திலே குர்ஆனை புறக்கணித்தார்கள், எப்பேற்பட்ட அதாபி அல்லாஹ் அவர்களுக்கு சாட்டினார். சகோதரர்களே, நம்ம இந்தியா அல்லாஹ்வுடைய அருளால பாதுகாக்கப்பட்டிருக்கு. அல்லாஹு தஆலா நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறான். நம்முடைய மஸ்ஜிதிலே நாம் தொழுகை நடத்தலாம், அதான் கூறலாம், நாம் நம்முடைய மஸ்ஜிதுகளிலே குர்ஆனுடைய ஹல்காக்களை நாம் ஏற்படுத்தலாம், மற்ற மதரசாக்களை உருவாக்கலாம், நமது மார்க்கத்தை படிக்கலாம், படித்துக் கொடுக்கலாம். நமக்கு முழு சுதந்திரம் இந்த நாட்டிலே இருக்கிறது. இதை நம்ம விட்டுட்டோம், அடுத்து இப்படியே புறக்கணிக்க ஆரம்பிச்சு அல்லாஹ் பாதுகாக்கணும், அடுத்து ஒரு நேரம் வரும், நம் மீது அது தடுக்கப்பட்டதாக ஆகிவிடும், அல்லாஹ் பாதுகாக்கும். அப்போது ஆசைப்படுவார்கள் வாழ்பவர்கள், நமக்கு குர்ஆன் ஓத வாய்ப்பு கிடைக்காதா என்று. ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க அப்படிப்பட்ட நிலை வரக்கூடாது சகோதரர்களே. ஆகவே வரும்போது இந்த முஹல்லாவை பார்த்து, இப்பதான் முதல் தடவை வாழ்க்கையில நானும் மெட்ராஸுக்கு, அதுவும் மண்ணடிக்கு வந்து இங்கே 2004 வந்தோம். மண்ண மெட்ராஸுக்குன்னு சொன்னா இந்த ஏரியாவுக்கு நாங்கள் 7 வருஷத்துக்கு 92 வந்தோம், அல்லது 90 வந்திருப்போம். இப்படிலாம் ஏரியா இருக்குன்னு எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு சகோதரர்களே. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ்வுடைய தீனை தெரிய வேண்டும். நம்முடைய மஸ்ஜித் இது பராமரிக்கப்பட வேண்டிய இடம், பாதுகாக்கப்பட வேண்டிய இடம், தொழப்பட வேண்டிய இடம், குர்ஆன் ஓதப்பட வேண்டிய இடம். இங்கே நம்முடைய பிள்ளைகள் அவர்களுடைய குர்ஆனை கற்க வேண்டும், அவர்களுடைய நபியின் ஹதீஸை வரலாறை கற்க வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஹலால் ஹராமை அவர்கள் கற்க வேண்டும். இதன் மூலமாகத்தான் அவர்கள் இந்த நாட்டிலே ஒரு சிறந்த முஸ்லீமாக, எந்த பதவியில் இருந்தாலும் எனது இஸ்லாம் எனக்கு முக்கியம், இந்த நாட்டினுடைய பிரிக்க முடியாத ஒரு பங்கு ஒரு பகுதி அல்லாஹ்வுடைய மார்க்கம் இஸ்லாம், இந்த நாட்டுடைய பிரிக்க முடியாத ஒரு பகுதி இஸ்லாம், இஸ்லாம் இல்லாத இந்தியா இல்லை, இஸ்லாம் இல்லாத ஒரு நாடு கிடையாது என்ற உறுதியோடு அவர்கள் அல்லாஹ்வுடைய தீனை எங்கும் நிலைநிறுத்தக்கூடியவர்களாக உருவாக வேண்டும் என்றால், அதற்குரிய கல்வி, அதற்குரிய மன தைரியம், அதற்குரிய பக்குவம், அந்த துணிவு அவர்களுக்கு இந்த மஸ்ஜிதிலே, இந்த மதரசாவிலே கொடுக்கப்பட வேண்டும். தாழ்வு மனப்பான்மை, பய உணர்வு நம்முடைய வளரும் தலைமுறையிடத்தில் இருக்கக்கூடாது. நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட முஸ்லீம், நான் ஒரு இந்தியனாக இருப்பதோடு, இந்தியாவின் குடிமகனாக இருப்பதோடு நான் முஸ்லீம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், என்னுடைய ரப்பு அல்லாஹ், எனக்கு இந்த நாட்டிலே சம உரிமை சம பங்கிருக்கிறது, நான் முஸ்லீமாக இருப்பதோடு என்னுடைய உரிமைகளை பெறுவதற்கு என்னுடைய அரசியல் சட்டம் எனக்கு முழு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது, அனுமதி அல்ல அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது, எந்த நிலையிலும் நான் எனது இஸ்லாமை விட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, எந்த நிலையிலும் நான் எனது இஸ்லாமிய மார்க்கத்தில் சமரசம் செய்து கொள்வதற்குண்டான அவசியம் எனக்கு இல்லை, நான் ஒரு அல்லாஹுவை மட்டும் வணங்கக்கூடிய ஒரு உண்மையான முவஹ்ஹிதாக முஸ்லிமாக மூமினாக இருப்பேன். என்னுடைய நெற்றி அல்லாஹுவிற்கு முன்னால் தான் அடிபணியும். அல்லாஹுவை தவிர யாருக்கு முன்னாலும் நான் குனிய மாட்டேன், சிறம்படிய மாட்டேன். என்னுடைய அடையாளம் இஸ்லாம். நான் ஒரு முஸ்லீம் என்பதை அடையாளப்படுத்துவேன். நான் ஒரு முஸ்லீம் என்ற உணர்வோடு வாழ்வேன். அதே நேரத்தில் சமூக மக்களோடு என்ன புரிந்துணர்வோடும் என்ன ஒரு ஒற்றுமையோடும் வாழ வேண்டுமோ அதையும் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். பிற சமய சமூகத்தவர்களுக்கு என்ன மதிப்பை, மரியாதையை, கண்ணியத்தை, என்ன உரிமைகளை கொடுக்க வேண்டுமோ அதை எனது இஸ்லாம் மிக அழகாக கற்றுக் கொடுத்திருக்கிறது. என்னுடைய இஸ்லாம் எனக்கு அழகாக கற்றுக் கொடுத்திருக்கிறது. நான் ஒரு இந்தியனாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய இஸ்லாமை விட வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்ம. இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த மதரசா, இந்த மஸ்ஜித் முதலாவதாக எப்பேற்பட்ட போராட்டங்களுக்கு பிறகு, தியாகங்களுக்கு பிறகு உங்களுடைய பெரியவர்கள், உங்களுடைய சமுதாய முக்கியஸ்தர்கள் இதை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். வாலிபர்களே, அடுத்து இந்த மஸ்ஜிதிலே மதரசாவை உருவாக்குவதற்காக எவ்வளவு தியாகங்களை, முயற்சிகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். நீங்கள் வாலிபர்கள் ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம். என் அன்பு பிள்ளைகளே, அல்லாஹ் உங்கள் மீது பிரியம் வைத்திருக்கிறான். அல்லாஹ் உங்கள் மீது பிரியம் வைத்திருக்கிறான். அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளை, சிறுவர்களை நேசித்தார்கள். அவ்வளவு நேசம் வைத்திருந்தார்கள் பிள்ளைகளின் மீது. சிறுவர்களை பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று விடுவார்கள். அவர்களுக்கு சலாம் கூறி அவர்களோடு நின்று விளையாண்டிருக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனது மகிழ்ச்சியை அந்த சிறுவர்களிடத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். நபியை பார்த்தால் சிறுவர்கள் அப்படியே சூழ்ந்து கொள்வார்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய பிரியத்திற்கும் நம்முடைய நபியுடைய பிரியத்திற்கும் உரியவர்கள். நீங்கள் இந்த வயதிலிருந்து வளரும் போதே நல்ல நாற்றுகளாக, நல்ல செடிகளாக, அதாவது ஈமானுடைய உரம் போடப்பட்டவர்களாக அல்லாஹ்வுடைய அன்பும் நபியினுடைய அன்பும் மார்க்க கல்வியின் நீரும் பாய்ச்சப்பட்டவர்களாக நீங்கள் வளர்ந்தால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உங்களை சிறப்பாக்கி வைப்பான். என்று பாருங்க, இதே போல சில இடங்களுக்கு, அந்த தாங்கல் பகுதியில் சில இடங்களுக்கு போனோம், அப்படியே சுற்றி கவலையா இருக்கு. முஸ்லீம் வாலிபர்கள் 15 வயசு 20 வயசு சிகரெட் பீடிக்கு அடிமை, புகையிலைக்கு அடிமை, பாக்குக்கு அடிமை, மாவுக்கு அடிமை, கஞ்சா பழக்கத்துக்கு அடிமை. இன்னும் சில ஏரியாக்களுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க பார்த்தா இந்த திருடு, செயின் பறிக்கிறது, அது இது. இன்னும் ஒரு பக்கம் போனா அங்க வேற மாதிரி. அல்லாஹ் பாதுகாக்க. நம்முடைய சமுதாய தலைவர்கள் இப்ப கவலைப்படுறாங்க, அல்லது அவர்களுடைய பெற்றோர்கள் இப்ப கவலைப்படுறாங்க. ஏன், அதுக்கு என்ன காரணம்? அவர்கள் சிறுவர்களாக இருக்கும்போது மார்க்க இல்மை கொண்டு பராமரிக்கப்படவில்லை, அவர்களை மஸ்ஜிதோடு நெருக்கவில்லை, நெருக்கமாக்கவில்லை. பள்ளிவாசலை விட்டு அவர்கள் தூரமாக இருந்தார்கள். அவர்களுக்கு குரானுடைய கல்வி போதிக்கப்படவில்லை, அல்லாஹ்வுடைய அச்சம் போதிக்கப்படவில்லை. எனவே அந்த பிற தீயவர்களுடைய சாக்கடையிலே கலந்து அவர்களும் துருநாற்றம் வீசக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க. புரியுதுங்களா தம்பிங்களா? அதனால என்னுடைய சமுதாயத்திற்குரிய, சமுதாயத்திலே அக்கறைக்குரிய பெரியோர்களே, பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அமானிதங்கள். அவர்களது உள்ளத்திலே நீங்கள் முதலாவதாக கொண்டு வர வேண்டியது அல்லாஹ்வுடைய ஈமானை, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பற்றை, அல்லாஹ்வுடைய வேதத்தின் கல்வியை, நபியினுடைய சுன்னாவுடைய கல்வியை. இன்ஷா அல்லாஹ் இந்த மஸ்ஜிதை பயன்படுத்தி நீங்கள் அதை செய்வீர்கள் என்று நம்புகிறோம். அதற்காக அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை, பெற்றோர்களே, கண்டிப்பாக இந்த வகுப்புகளுக்கு அனுப்புங்கள். இங்கே குர்ஆனுடைய அந்த வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுங்கள், குர்ஆனுடைய சட்டங்களை கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு முன்மாதிரி சமுதாயமாக உருவாகுவதற்கு இந்த மதரசாவிலே போதிக்கப்படக்கூடிய கல்வியை பயன்படுத்திக் கொண்டு முழுமையான ஈமான், தௌஹீத், அல்லாஹ் ஒருவனை வணங்கக்கூடிய ஒரு சமுதாயமாக, ஷிர்க், இணை வைத்தலோ, இறை நிராகரிப்போ, நயவஞ்சகமோ கலக்காத, பெரும்பாவங்கள் செய்யாத ஒரு பரிசுத்தமான ஒரு சமுதாயமாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குவதற்கு நம்முடைய வாலிபர்களை உருவாக்குவதற்கு இந்த மஸ்ஜிதை, இந்த மதரசாவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மதரசா சிறுவர்களுக்கு மட்டும் என்று இல்லாமல் வாலிபர்களுக்காகவும் அதிலே ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும். நீங்கள் எப்படி சிறுவர்களுக்கு குரான் போதிக்கப்பட வேண்டுமோ அதுபோல நம்முடைய வாலிபர்களில் பலர் சிறு பிள்ளையிலே அவர்கள் குரானை ஓதி இப்போது மறந்திருக்கலாம். அவர்களும் இன்ஷா அல்லாஹ் இந்த மதரசாவை பயன்படுத்தி குரானை கற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு ஹலால் ஹராமுடைய சட்டங்கள், தொழுகையினுடைய சட்டங்கள், இப்படியாக இஸ்லாமிய மார்க்கத்தின் கொள்கை சார்ந்த சட்டங்கள், இவற்றையெல்லாம் படித்துக்கொண்டு ஒரு ஒளிமிக்க ஒரு சமுதாயமாக இந்த இடத்திலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் கல்வியை படித்து இன்ஷா அல்லாஹ் ஏன் சென்னைக்கு மட்டுமல்ல முழு தமிழ்நாட்டுக்கே ஒரு முன்மாதிரி சமுதாயமாக இங்குள்ளவர்களை நீங்கள் உருவாக்க முடியும் இன்ஷா அல்லாஹ் இந்த மதரசாவை பயன்படுத்திக் கொண்டார். நாம் எங்கோ ஒரு மூலையில் இருக்கிறோமே, சின்ன இடத்தில் இருக்கிறோமோ என்று நீங்கள் எண்ணிவிடாதீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி பெரியதாக இஹ்லாஸாக இருக்குமே, ஆனால் அதனுடைய பிரதிபலிப்பை அல்லாஹு தஆலா மிகப்பெரியதாக ஆக்கி வைப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் இந்த மதரசாவை, இந்த மஸ்ஜிதை நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கும் அந்த ஒரு நற்பாக்கியத்தை, உறுதியை, அதற்கு தேவையான உதவிகளை அல்லாஹ் வழங்குவானாக. இந்த மஸ்ஜிதை அல்லாஹ் பாதுகாப்பானாக, மதரசாவை அல்லாஹ் பாதுகாப்பானாக, அதிகமான மக்கள் பயன்பெறக்கூடிய மஸ்ஜிதாக, மதரசாவாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக, அவர்களுக்கு நல்ல இல்மை அல்லாஹ் தருவானாக, ஒழுக்கமுள்ள, இறையச்சமுள்ள, சிறந்த எதிர்காலமுடைய பிள்ளைகளாக நமது இந்த பிள்ளைகளை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தேவையான தீன் துன்யாவுடைய அத்தனை உதவிகளையும் அவர்களுக்கு செய்து கொடுப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நம்முடைய மறுமை வாழ்க்கையை மிக சிறப்பாக சொர்க்க வாழ்க்கையாக ஆக்கி அருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அலி வலக்கும் ஃஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.